أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله.
السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أستغفر الله العظيم، أستغفر الله ربي من كل ذنب وخطيئة وأتوب إليه. الله تعالى نما نيوركم أمر ديني قرية ويباناها الله لي ماركة بدي وارد إن دي إسلامي ماركة لي مرنك كورية نلا نلي الله نما نيوركم يرفض تتروانها. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து நாம் சஹீஹுல் புகாரியிலிருந்து கிதாபு தௌஹீத் என்ற பகுதியை படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்று அந்த தொடரிலே 6839 ஹதீஸை நாம் படிக்க இருக்கின்றோம். அதாவது நமது பாடத்தின் வரிசையின்படி 17வது ஹதீஸ் இன்ஷா அல்லாஹ். இந்த பாடத்தின் தலைப்பை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு வசனத்தை கொண்டு அமைத்திருந்தார்கள். அதாவது வகானல்லாஹு சமீஅம் பஸீரா, அல்லாஹ் கேட்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். அப்ப அல்லாஹுடைய சிஃபத்துகளில் அந்த சிபத்துகள் அல்லாஹுவிற்கு எப்படி குர்ஆனிலே ஹதீஸிலே சொல்லப்பட்டதோ அப்படியே நம்பிக்கை கொள்ள வேண்டும். அப்படி நம்பிக்கை கொள்வதிலே நமது ஈமான் இருக்கிறது, அல்லாஹுவின் மீது முஹப்பத் ஏற்படுகிறது, அல்லாஹுவின் மீது பயம் ஏற்படுகிறது, அல்லாஹுவின் மீது முழுமையான தவக்குல் என்ற அந்த நம்பிக்கை ஏற்படுகிறது. அந்த சிபத்துகளை மாற்றுவதிலோ அந்த சிபத்துகளுக்கு தப்பான அர்த்தங்கள் சொல்வதிலோ அல்லது அந்த சிபத்துகளை மறுப்பதிலோ அங்கே மிகப்பெரிய வரிகேடு இருக்கிறது. ஈமான் அங்கே நிறைவடைவது கிடையாது என்ற விஷயத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இப்ப அல்லாஹு தஆலா கேட்கிறான், பார்க்கிறான். எப்படி கேட்கிறான்? அவனுடைய அந்த கேட்கும் தன்மை படைப்புகளுடைய கேட்கும் தன்மைக்கு ஒப்பானதல்ல. அல்லாஹ் பார்க்கிறான், அவன் பார்க்கக்கூடிய அந்த பார்க்கும் தன்மை படைப்புகளின் பார்க்கும் தன்மைக்கு ஒப்பானதல்ல. சிலர் அல்லாஹுடைய இந்த சிபத்துகளை ஏற்க மறுக்கிறார்கள். இந்த சிபத்துகளை அல்லாஹுவிற்கு சொல்வதால் அல்லாஹுடைய கண்ணியம் குறைந்துவிடும், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைப்புகளுக்கு முன்பே இருந்தான் என்று அவனுடைய அந்த நிலைத்தன்மை நிரந்தர தன்மை அதிலே குறைவு ஏற்பட்டுவிடும் என்று கூறுகிறார். ஆனால் அவர்களுடைய இந்த கூற்று தவறு, அவர்களுடைய இந்த கூற்று தவறு. இந்த சிபத்தை அல்லாஹ்விற்கு சொல்வதால் எந்த குறையும் ஏற்படாது, மாறாக இது அல்லாஹ்வுடைய நிறைவுடைய சிபத். இது புரியுதுங்களா? இப்ப நம்ம உள்ளார போய் இன்றைய ஹதீஸை தொடர்ந்து பார்த்துக் கொண்டே மேலும் விளக்கத்தை பார்ப்போம். இன்றைய ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சஹாபி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்ற பிரசித்தி பெற்ற நபித்தோழர். யாரிடமிருந்து அறிவிக்கிறார்கள் அல்லது யாரை தொடர்ந்து அறிவிக்கிறார்கள் என்றால் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹிற்கும் இடையில் நடந்த உரையாடலை கண்டார்கள், கேட்டார்கள். அது என்ன உரையாடல்? அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில். அல்லாஹ்வின் தூதரே, யா ரசூலல்லாஹ், அல்லிம்னி துஆன் அதுஉ பிஹி ஃபீ ஸலாதி. அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு ஒரு துஆவை கற்றுத்தாருங்கள், அந்த துஆவை தொழுகையில் நான் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன், அந்த துஆவை நான் தொழுகையில் அல்லாஹ்விடத்திலே கேட்பேன். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள், குல், அந்த துஆ என்ன நான் சொல்லித் தருகிறேன், சொல். اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا لا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي من عندك مغفرة إنك أنت الغفور الرحيم. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي من عندك مغفرة إنك أنت الغفور الرحيم. இந்த துஆவில் என்ன கருத்து இடம் பெறுகிறது? அல்லாஹுவை அழைப்பதற்கு அரபிலே குர்ஆனிலே பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அல்லாஹும்ம, அல்லாஹுவே. இந்த வார்த்தையை இதை மட்டும் சொன்னாலே மனதுக்கு ஆறுதல் இருக்கிறது. அல்லாஹ், தமிழ்ல சொல்றோமா இல்லையா, அல்லாஹ். கஷ்டத்தில் சொல்லலாம், மகிழ்ச்சியில் சொல்லலாம், துன்பத்தில் சொல்லலாம், உதவி தேடும் போது சொல்லலாம், அல்லாஹும்ம. இன்னி, நிச்சயமாக நான் வலந்து தீங்கிழைத்துக் கொண்டேன், அநீதி இழைத்துக் கொண்டேன், நஃப்ஸி எனக்கு நானே, நான் செய்த தீமை, நான் செய்த பாவம், நான் செய்த குற்றங்கள் மூலமாக எனக்கு நானே கெடுதி செய்து கொண்டேன். அதாவது அடியான் பாவம் செய்வதால் அல்லாஹ்விற்கு எந்த தீமையும் சேருவதில்லை, அல்லாஹ்விற்கு எந்த குறைவும் ஏற்படுவதில்லை, அதன் மூலமாக தீமை, குறைவு, பழிப்பு ஏற்படுகிறது என்றால் அது யாருக்கு? அந்த பாவத்தை செய்தவருக்கு. குல்மன் கதியம், அதுவும் கொஞ்ச நெஞ்ச பாவம் அல்ல, அதிகமாக பாவம் செய்திருக்கிறேன், அதிகமாக தீங்கு செய்திருக்கிறேன். பாவங்களை மன்னிப்பவர் யாரும் இல்லை. எவ்வளவுதான் குற்றங்கள் பெரிதாக இருந்தாலும் அல்லது சிறியதாக இருந்தாலும் அந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பதற்கு ஒரே இரட்சகன் தான் நமக்கு இருக்கிறான், அல்லாஹ். அவனை தவிர வேறு யாரும் இல்லை. உன் புறத்திலிருந்து விசேஷமாக மகப்பிறன் ஸ்பெஷல் மன்னிப்பை நீ எனக்கு கொடு, உன் புறத்திலிருந்து கொடு, உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யாருடைய பரிந்துரையும் இல்லாமல் உன்னிடத்தில் உனது பரிந்துரையை கொண்டு, உன்னிடத்தில் உன்னை கொண்டு பரிந்துரை தேடியவனாக வந்திருக்கிறேன். இன்னக அன்தல் கஃபூர் ரஹீம், நிச்சயமாக நீதான் மகா மன்னிப்பாளன், மகா கருணையாளன். சரியா? இப்ப இது நம்ம துஆ. சரியா? இப்ப இதுக்குள்ளார கொஞ்சம் நம்மக்குள்ளார போய் பிறக்கம் பார்ப்போம். அப்ப இந்த உரையாடலை கேட்டு நமக்கு அறிவிக்கக்கூடிய சஹாபியா அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். இதுல ரெண்டு பேரும் சஹாபாக்கள். யார் அவங்க? அப்துல்லா சஹாபி, அமர் சஹாபி, ரெண்டு பேருமே நபியின் தோழர்களில் ரொம்ப மூத்த தோழர்கள். அமர் பின் ஆஸ் தந்தை இருக்கிறாரே, இவர் பின்னாடி இஸ்லாமுக்கு வராங்க. இந்த ஹபஷாவுக்கு போனாங்களே சஹாபாக்கள், அவங்களெல்லாம் எப்படியாவது கைதி பண்ணி கொண்டு வந்துடலாம், அப்படி முடியலன்னா அந்த மன்னரை வச்சு அவங்கள அங்க தீர்த்திடலாம் என்று திட்டம் தீட்டி குறைசிகள் அனுப்பினார்கள் அல்லவா, ரெண்டு தலைவர்கள். அதுல ஒருத்தர் தான் ஆஸ். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அந்த மனிதருக்கு பிறகு ஹிதாயத்தை கொடுத்தார். அவர் இஸ்லாமுக்கு வந்தார். ரசூலுல்லாஹ் இடத்துல இஸ்லாமுக்கு வரும் பொழுது பணிஞ்சு வர்றாரு, ஆனா அதே நேரத்தில் அவருடைய கெத்தையும் விட்டுக் கொடுக்கல. இப்படி என்ன சாதாரண மனிதராகிறது?
அரபு உலகத்தின் தலைவர் என்று எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர். அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல இருந்து நான் இஸ்லாத்துக்கு வர்றேங்கிறேன், ரொம்ப சந்தோஷம் தாங்கல சேர்ந்து கையை நீட்டாங்க ரசூலுல்லாஹி வேகமா. அவர் மீட்டவர் மடக்கிட்டாரு கையை, யார சொல்லலாம், எனக்கு சில கண்டிஷன் இருக்கு, அந்த கண்டிஷன் தான் எனக்கு ஃபுல்ஃபில் ஆனாதான் நான் வருவேன் அப்படிங்கிறாங்க. யாரும் உனக்கு என்ன கண்டிஷன் சொல்லு அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அப்ப இஸ்லாமின் ஒருத்தருடைய இஸ்லாமின் மீது அல்லாவின் தூதருக்கு இருந்த அந்த நேசத்தை அந்த அன்பை பாருங்கள், சுபான் அல்லாஹ். அதுவும் இப்படிப்பட்ட ஒரு தலைவர் இஸ்லாத்துக்கு வர்றாரு. அவர் சொல்றாரு, யார சொல்லலாம், நான் இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பதாக நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன். இஸ்லாமிற்கு வருவதற்கு முன்பாக நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், அந்த பாவங்கள் எல்லாம் எனக்கு மன்னிக்கப்படுமா? அல்லாஹ் சஹாபாக்களுடைய கவலை எல்லாம் இதுவாகத்தான் இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம படிக்கிற துவாவும் அது ஒட்டிதான் இருக்கு. அதனால இந்த சம்பவத்தை சொல்லும் அவங்களுடைய நோக்கம் எல்லாம் எப்படி இருந்தது, நம்ம பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும். அந்த ஃபிரௌனுடைய சூனியக்காரர்களால் ஃபிரௌன் அவர்களை கழுமரத்தில் ஏற்றப் போகிறேன் என்று பயமுறுத்தும் போது அவர்களும் என்ன சொன்னார்கள், அவர்களும் என்ன சொன்னார்கள், அல்லாஹ் எங்களை மன்னித்தால் போதும், இந்த தண்டனையே எங்களுக்கு அல்லாஹ் கஃபாராவாக ஆக்கிவிட்டால் போதும், நீ எங்களை மாறுதலை மாறுகால் வெட்டி கழுமரத்தில் ஏற்றப் போகிறோம் என்று சொல்கிறாயே, அதை நாங்கள் சகிக்க தயார். எதற்காக, அல்லாஹ் எங்களை மன்னிப்பதற்காக. அதே போலதான் ஜாலூத்தை எதிர்ப்பதற்காக சென்ற தாலூத்துடைய தாவூத் நபியினுடைய அந்த குறைந்த எண்ணிக்கை உள்ள அந்த முஜாஹிதீன்கள் அல்லாஹ்விடத்தில் துவாசிராக, யார் தான் நீ எங்களை மன்னிப்பாயாக, முந்தியார்களுடைய அந்த நபிமார்களோடு ஜிஹாதுக்கு சென்ற போது ஜிஹாதின் அந்த சபையிலே நின்று கொண்டு சஃபிலே நின்று கொண்டு ஜிஹாதுடைய சஃபிலே நின்று கொண்டு அவர்கள் கேட்ட துவா என்ன தெரியுமா, யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்தால் போதும், நாங்கள் கொல்லப்படுவதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நீ எங்களை மன்னித்தால் போதும், நாங்கள் எங்களது காரியத்திலே வரம்பு மீறிய அந்த பாவங்களை எல்லாம் நீ எங்களுக்கு மன்னித்துக் கொடுத்தால் போதும், எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்தி காபிர்களுக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி செய். முன்பாக நான் நிறைய பாவங்களை செய்திருக்கிறேன், அந்த பாவங்கள் எனக்கு மன்னிக்கப்படுமா? அமர், உனக்கு தெரியாதா, சுபச்செய்தி சொல்கிறார்கள், இஸ்லாம் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது, ஹஜ் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது, ஹிஜ்ரத் முந்திய பாவங்களை மன்னித்து விடுகிறது. இங்கே இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறார். உடனே அடுத்த நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கமாண்டரா, அப்படிப்பட்ட தலைவர்களைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இஸ்லாமுக்காக. நிறைய சம்பவங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில். அப்ப அவங்களுடைய மகனார் தான் யாரு, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ். இவரும் சாதாரண சஹாபி கிடையாது, அப்துல்லாஹ் இப்னு உமருக்கு போட்டியான சஹாபி. எதிலே, இல்மிலே, எதிலே, தக்வாவிலே, இபாதத்திலே. ரெண்டு பேரும் நபியினுடைய காலத்திலேயே ஒழுக்கத்திலும் தக்வாவிலும் இபாதத்திலும் அவ்வளவு விரைந்து சென்ற சஹாபாக்களிலே உள்ளவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அப்துல்லா உனக்கு இந்த அளவு செஞ்சா போதும்னு அட்வைஸ் பண்ற அளவுக்கு அவங்களுடைய இபாதத் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதும் அப்துல்லா, இதுக்கு மேல வேணாம்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய இபாதத்துடைய ஸ்பீடு இருந்துச்சு. ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல சொல்லாங்க, யாரும் சொல்லலா, நான் நோன்பு வைக்கணும், பல நாள் ஃபுல்லா வச்சிருக்கிறாங்க, போனாப்பா அதிகப்படியா தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாதிரி நோன்பு வைக்கணும், எப்படி ஒரு நாள் நோன்பு வைக்க ஒரு நாள் விட்டுருங்க, அது ஒத்துக்கல, இதுக்கு மேல வேணாண்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கப்புறம் யாரும் சொல்ல, நான் குரான் ஓதணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க மாசத்துக்கு ஒண்ணு முடிங்க, நாங்க ரசூல பத்தாது, சுபஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்ப வாரத்துக்கு ஒண்ணு ஓதுங்கிறாங்க, யாரும் சொல்ல பத்தாது, எனக்கு பத்தாதுங்கிறாங்க. வாரத்துக்கு ஒரு குரான் ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு நாளைக்கு வேணும், யாரும் சொல்ல அதுவும் பத்தாது, இன்னும் எனக்கு குறைச்சிட்டே வரணுங்கிறாங்க. இல்ல இல்ல அது போது அது மேல வேணாம். அப்ப பாருங்க, ரெண்டு மனிதர்கள் அங்கே பேசுகிறார்கள். அதில் ஒருவரியா ஹபீபுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னொருத்தன் யாரு அவங்களுடைய உற்ற தோழர் அபூபக்கர். அப்ப ரெண்டு பேரும் வேற ஏதோ ரகசியம் பேச போறாங்கன்னு சொன்னா அங்க அப்துல்லாஹி இப்னு அமர் இப்னு ஆஸ் போய் கேட்க மாட்டாங்க. ஏதோ மார்க்க விஷயமா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்க போறாங்களே ரசூலுல்லாஹ்ட. நம்மளும் கூட இருந்தோம்னா நம்ம ஒரு விஷயத்தை படிச்சுக்கலாமே, இல்மு மேல உள்ள ஆசையை பாருங்க. எப்படி இல்மு மேல உள்ள ஆசை போய் உட்கார்ந்துட்டாங்க, என்ன கேட்கிறாங்க அபூபக்கர். அப்ப இது வரைக்கும் உள்ளார போயிட்டுமா. இப்ப இந்த அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், எவ்வளவு பெரிய சஹாபி. பொதுவா அவங்க என்ன கேட்டிருப்பார்கள், உங்களுக்காக மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட என் காசு பணம் எல்லாம் போயிடுச்சு, என் துன்யா சுத்தமா அந்த ஏழை சகாபாக்களை வாங்கி வாங்கி விடுதலை செய்யறதுலயே எல்லாம் காலியா போச்சு, குடும்பத்தெல்லாம் ஹிஜ்ரத்துக்கு வந்துட்டேன், எவ்வளவு பெரிய பக்தியா இருக்குன்னு தெரியும், இங்கேயாவது ஏதாவது வருமானத்துக்கு இதுவா செய்யுங்களேன். எப்படி அப்படியா கேட்டார்கள். அவங்களுடைய நோக்கம் எல்லாம் ஆகிறது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம மௌலானாக்களுடைய பஜார்லாம் ரொம்ப கடவமா இருக்கும் எப்போதும் ஹாட்டா. அந்த அதுவும் குறிப்பாய் எழுத்தாளர்கள் இருக்காங்க பாருங்க, மௌலானாக்களே எழுத்தாளர்கள் ஒருத்தங்க இருக்கிறாங்க தெரியுமா யாருன்னு சொல்லி. இப்ப நம்ம எல்லாம் பேப்பர்ல தான் எழுதுவோம், அவங்க எல்லாம் பேப்பர்ல எழுதப்பட்ட ரொம்ப காஸ்ட்லி மௌலானாக்கள் பித்தளை தகட்டிலே எழுதுவாங்க. எப்படி பெரிய எழுத்தாளர்கள் நம்ம என்ன செய்யணும், கிதாபை பார்த்து அதை தமிழ்ல தர்ஜுமா செஞ்சு அதை கரெக்ஷன் பார்த்து செட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் நம்ம பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி அதை மக்களுக்கு கொடுக்கணும். இதோட கஷ்டமான வேலை அது அப்படி கிடையாது. அது எப்படி, ஒரு சின்ன பித்தளை தகட்டில் ஒரு நாலு கட்டத்தை போட்டு அதையும் அவளே வாங்கிடுவாரு, அதுக்கு சேர்ந்து அவருக்கு கொடுக்கணும். எந்த சைஸ் எவ்வளவு சைஸ் அதுக்கு தகுந்த மாதிரி 50 ஆரம்பிச்சு 5000 5 லட்சம் ரூபாய்க்கு எனக்கு தெரியுமா உங்களுக்கு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். எதுக்கு கேட்கிறாங்க இதெல்லாம், பரக்கத் வேணுமா, எதுக்கு பாருங்க எந்த அளவுக்கு மார்க்க அறிஞர்கள் அற்ப காசுக்காக விற்கப்படுகிறார்கள் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் அவருக்கும் மன்னிக்கணும் நம்மளையும் மன்னிக்கணும். ஒரு ஊர்ல ஒரு மௌலானா ஒரு கடையில இருந்து துவா ஓதி போறாரு, அந்த கடைக்காரர் மௌலானா கூடி போறாரு, நம்மள்கிட்ட வந்து கேட்டாரு, கடையில அடிக்கடி ரைடு வருது மௌலானா, அடிக்கடி கடையில ரைடு வருது மௌலானா, கொஞ்சம் நல்ல பலமா வந்து துவாரம் செய்யுங்க சொல்லிட்டு. அப்படியாங்க, அப்படி ரைட்டு வர்ற அளவுக்கு பெரிய பிசினஸ் என்னென்ன பண்றீங்க? இல்லங்க சாதாரண பிசினஸ் தான். அப்ப எதுக்குங்க ரைடு வரணும், என்ன பிசினஸ் பண்றீங்க, ஏதாவது ஸ்மக்லிங் பண்றீங்க, அது பண்றீங்களா இது பண்றீங்களா? இல்ல இல்ல திருட்டு சீடி விற்கிறார், என்ன சீடி, சினிமா சீடி திருட்டு சீடி விற்கிறார். அதுக்கு ரைடு வராம இருக்கிறது துவா செய்ய வந்து சொல்லிட்டு அஸ்தகஃபிருல்லாஹ் அலீம். அந்த தொழிலே ஹராம் ஆச்சுங்க, பாவம் ஆச்சுங்கன்னு சொன்னா என்ன சொல்லுங்க நீங்க, நம்ம மஸ்ஜித் ஆரம்பிச்சாதான தெரிவிக்கணும் போது போறாரு வியாழக்கிழமை, வியாழக்கிழமை வந்து நம்ம ஸ்பெஷல் எடுத்து நினைச்சுக்கிட்டாரு. இப்படி அவர் வியாழக்கிழமை வியாழக்கிழமை வந்து ஓதிட்டு போறாரு, ஆனா ரைடு நடந்துட்டு தான் இருக்குது, ஸ்பெஷலா ஒரு அதை கூட்டிட்டு வந்து இந்த விழிப்புணர்வை கொடுக்க வேண்டும். ஒரு கடைக்கு நீங்க போறீங்க, தாய்க்கு தகடு தொங்குது, நம்ம என்ன செய்யறோம், பொதுவா அவசரமா நம்ம சம்பளம் வாங்கிட்டு எதுக்குன்னா நமக்கு ஒன்று பத்து ரூபாய் சாமான் வாங்குறது நமக்கு இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம போயிடுவோம். பெரும்பாலும் அப்படித்தானே செய்யறாங்க. சில பேர் கையில தாயத்தை பாக்குறோம், தங்கத்தை பாக்குறோம், கையில பாக்குறோம், ஏதாவது சொல்றோமா? எத்தனை நமது உறவினர்கள் வீட்டுக்கு போறோம், அதுவும் கீழே வர வீட்டுக்கு போனா புருஷா வாசல் சம்பவம் இருக்காங்க. என்ன ஏப்பா, என்ன என்ன வசனங்கள் எல்லாம் குரான்ல அல்லாஹ்வுத்தாலா இது இருக்கிறது, என்ன வசனங்கள் எல்லாம் புருஷா ஹாமீம் ஐன் சீன் காஃப் காஃப் ஹா யா ஐன் சாத் அலிஃப் லாம் மீம் ரா, எத்தனை முகத்தாசிர்கள் எல்லாத்தையும் கட்டம் போட்டு வச்சிருவாங்க. அல்லாஹா நமக்கே ஹாபிஸா இருக்க சில நேரத்தில் மறந்துடுவான். வசனங்களை கட்டம் போட்டு அச்சரகத்தில் எழுதி அச்சரம் போட்டு எழுதுறாங்கல்ல, இதெல்லாம் யூதர்கள் தங்களது சௌராத்தி இப்படித்தான் பயன்படுத்தினார்கள். நல்லா பாதுகாப்பார்கள். இதெல்லாம் யூதர்களுடைய செயல்கள். குரானும் போது எல்லாத்தையும் துவா கேளுங்க, அதை செயல்படுத்தி எல்லாவிடத்தில் துவா கேட்க வேண்டும். அதை தாயத்தா போட்டுக்கொள்வது, தகடா போடுறதோ நமக்கு அனுமதி இல்லை. அதிலேயே மோசமானது என்னவென்றால் அதை எண்களாக மாற்றி, அதை எண்களாக மாற்றி மந்திர வேலை சேர்ந்து தாய்க்கு போடுறதுக்கு அது ரொம்ப பெரிய சிற்கிலே கொடுக்கக்கூடிய பாவம். அப்ப இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நம்ம சொல்ல விழிப்புணர்வை நாம் கொடுக்க வேண்டும். ஆனால் பெரும்பாலும் தப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா மக்கள் அறியாமையிலே செய்கிறார்கள். அறிந்த மக்கள் அவர்களை சொல்லி திருத்துவது கிடையாது. மக்களிலே பலர் அறியாமையில் செய்கிறார்கள், விருப்பப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் அறிந்த மக்கள் செல்லும் பொழுது அதை திருத்துவது கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக்கொள்ள, கொஞ்சம் பாடத்துடைய தலைப்பிலிருந்து கொஞ்சம் தள்ளி போனாலும் ஆனால் அகீதாவுடைய பாடத்தில் இது அவசியம் இருந்தாலும் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வருவாங்க, இந்த அன்பளிப்பாக கொடுப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தா காபாவுடைய வாசலா எப்படி ஆளுக்கு ஏற்ற மாதிரி சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் காபாவுடைய வாசல், மக்கள் இருந்து காபாவுடைய வாசலை கொண்டு வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி உடனே அதை சுவை போட்டு மாறி வச்சுக்கிறேன். எப்படி நான் இல்லாஹி வைனா இளையராஜன் ஷிர்க், இது என்ன, இது இணை வைத்தலில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய செயல். எதனால இது ஷிர்க்னு சொல்றோம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். எதனால இது ஷிர்க்கு, இது காபத்துல்லாவுடைய வாசலா அல்லது காபத்துள்ளால இருக்கிறது அது காபத்துள்ளா வாசலா? புரியுதா இல்லையா? எது காபத்துள்ளா வாசல்? காபத்துள்ளால இருக்கிறது காபத்துள்ளாவுடைய வாசல். அந்த இருக்கிற காபத்துள்ளாவுடைய வாசலையே காபத்துள்ளால கண்டிப்பா ஒண்ணு கிடையாது. மன்னர் காலில் வந்தாரு, அதுக்கு முன்னாடி இருந்த கதவை தூக்கி போட்டுட்டு அவர் கதவு செஞ்சாரு, அந்த தங்கத்தில் உருக்கி முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து மன்னர் அப்துல்லா வந்தாரு, சாமிதுடைய கதவை தூக்கி விட்டு இவர் கதவை போட்டாரு. காபத்துல்லாவில் இருக்கும் முறை அது காபத்துல்லாவுடைய கதவு, காபத்துல்லாவின் இடத்தில் இருக்கும் போது அது காபத்துல்லாவுடைய கதவு. புரியுதுன்னா அது தங்கத்தில் இருந்தாலும் இருக்கலாம், ரசூலுல்லாஹி ஆரம்ப காலத்தில் வெறும் மரத்தில் இருந்துச்சு, இன்னைக்கு மன்னர்களுக்கு அல்லாஹ் நிர்வாகம் கொடுத்தார் தங்கத்தில் செஞ்சிருக்கிறாங்க. புரியுதா? அப்ப காபத்துல்லாவுடைய கதவுங்கிறது அங்க இருக்குது, அந்த கதவுக்கு பக்கத்துல நின்றுதான் நம்ம துவா கேட்கணுமே தவிர அந்த கதவு கூட தொட்டு கொண்டு தருவீங்க. அந்த கதவு வரக்கத்தை கொடுக்காது, அந்த கதவு வரக்கத்தை கொடுக்காது. நபியுடைய சுண்ணத்து என்ன, அந்த கதவுக்கும் ஹஜரத் அஸ்வதுக்கும் இடையில நின்று கொண்டு அவர்களது அந்த நெஞ்சை அப்படியே அணைத்தவர்களாக, கன்னத்தின் வலது பகுதி காபத்துல்லாவோடு சேர்த்தவர்களாக நின்று கொண்டு துவா கேட்கணும். அதான் முத்தது, அதுதான் சுண்ணத். சில பேர்களை நீங்கள் பார்க்கலாம் எப்படி தொட்டு தொட்டு அறிவிக்கலாம், இது சிறுக்கிலே கொண்டு போய் சேர்த்துக்கிறோம். அப்ப அதே போல காபத்துல்லாவுடைய கதவுனா என்ன, அந்த மதம் செஞ்சு கொண்டு வராங்க. இதை மாற்றாங்க, எதுக்கு மாற்றீங்க, அழகுக்குன்னு மாற்றீங்களா கேட்டா அழகுக்குன்னு மாற்றுவோம். எதுக்கு மாற்றாங்க, காபத்துல்லாவுடைய கதவு பார்க்கிறது. ஒரு சிலையை மாற்றுவதற்கும் இதற்கும் அடிப்படையில் எந்த வித்தியாசமும் கிடையாது. சில பேர் நான் பெரிய பிரேமா பொருள் வச்சிட்டேன், இதுக்கே நான் 5000 ரூபாய் செலவு பண்ணேன் அப்படின்னு சொல்லி அதை எப்படி நான் வீணாக்கிறது. அப்ப 5000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு 1 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்த சாமி சிலையை வாங்கி வச்சிருந்தான், அவன் இஸ்லாத்துக்கு வந்துதான் என்ன செய்யறது? 1 லட்சம் ரூபாய்க்கு வாங்க தங்க சிலையை வச்சுக்கிட்டா இருக்கிறது வசித்து பார்க்கும். அப்ப மக்கள் எந்த அளவு ஈமானிய விஷயத்திலே அலட்சியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு தொழில் உழுந்து உழுந்து தகஜத்து தொழுது என்ன பிரயோஜனம், சிற்கு செய்து கொண்டு. புரியுதா? நம்ம திரும்ப ஹதீஸ்க்குள்ளாக போவோம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி இடத்திலே கேட்கிறார்கள், அல்லிம்னி துஆன் அதுஉ பிஹி ஃபீ ஸலாத்தி. யா அல்லாஹ், துல் யா ரசூலுல்லாஹ், தொழுகையிலே நான் கேட்பதற்கு ஒரு துஆவை சொல்லித்தாருங்கள். அப்ப அபூபக்கருடைய அந்த ஈமானிய தேட்டம், அவருடைய அந்த கோரிக்கை, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை புரிந்து கொண்டு அவருக்கு துஆ சொல்லி தருகிறார்கள். அப்ப இந்த துஆ இருக்கிறதே அபூபக்கர் போன்ற ஈமானிலே உயர்ந்த இந்த உம்மத்திலே ரசூலுல்லாஹிற்கு அடுத்து ஈமானிலும் அமலிலும் தக்வாவிலும் இல்மிலும் அவரை விட உயர்ந்தவர் யாரும் கிடையாது. ரசூலுல்லாஹிற்கு அடுத்து முந்திய உம்மத்துடைய நபிமார்களை தவிர மொத்த உம்மத்திலும், உலகம் படைத்த நாளிலிருந்து உள்ள அத்தனை நபிமார்களுடைய உம்மத்திலிருந்தும், நம்ம நபியினுடைய உம்மத்திலிருந்தும் மிகச்சிறந்த மனிதர் யார்? அப்படிப்பட்ட மனிதருக்கே ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த துஆவை சொல்லிக் கொடுத்தார்கள் என்றால், நம்மை போன்ற சாதாரண மக்கள் தௌபா செய்தும் பாவத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய, மறந்தோ அல்லது வேண்டும் என்றோ இச்சைக்கு அடிமையாகி பாவம் செய்யக்கூடிய நமக்கு இந்த துஆ எவ்வளவு அவசியம். தொழுகையில் கேட்பதற்கு ஒரு துஆவை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்றால், அந்த துஆவின் முக்கியத்துவத்தை நாம் புரிய வேண்டும். அப்ப என்ன அந்த துஆவுடைய வாசகம் எப்படி வருகிறது? அல்லாஹும்ம இன்னி வலந்து நஃப்ஸி, யா அல்லாஹ், நான் எனக்கு அநியாயம் செய்து கொண்டேன். அதுவும் சாதாரண அநியாயம் அல்ல, உல்மன் கதீரன், அதிகமாக அநியாயம் செய்து கொண்டேன். அப்ப மனிதன் எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும் சரி, அவனிடத்திலே சில தவறுகள் நடக்கலாம், சில பிறகில் அவனிடத்திலிருந்து உருவாகலாம். இதற்கு முன்பு ஒரு பாடத்தில் இதே கிதாபு தௌஹீதில் உங்களுக்கு நாம் சொல்லி இருக்கிறோம், நபி அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டார்கள், யா அல்லாஹ், என் குற்றத்தை நான் ஒப்புக்கொள்கிறேன், ரகசியமான வெளிப்படையான மறைந்து செய்த வெளிப்படையாக செய்த வேண்டும் என்று செய்த மறதியிலே செய்த எல்லா பாவங்களையும் சிறிய பெரிய பாவங்களை எல்லாம் நீ மன்னித்துக் கொடு என்பதாக. அப்ப நபிமார்களும் இதை கேட்டிருக்கிறார்கள். அப்ப சில பேர் என்ன சொல்கிறார்கள் என்றால், நான் என்ன பாவம் செய்யறேன், அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்தேன்னு சொல்லி இல்லை சகோதரனே. அப்ப பாவம் என்பது பல வகைப்படும், அதுல பெரும்பாவம் இருக்கிறது, சிறுபாவம் இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பல பாவங்கள் இருக்கின்றன, எண்ணங்களில் ஏற்படக்கூடியது, செயல்களில் ஏற்படக்கூடிய பாவங்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்திருக்கலாம், பாதுகாக்கிறார் பல நேரங்களிலே. ஆனால் எண்ணங்களில் ஏற்படக்கூடிய பாவங்கள், சிந்தனைகளிலே ஏற்படக்கூடிய பாவங்கள், அல்லாஹ் மனிதன் சைத்தானுக்கும் நஃப்ஸுக்கும் இடையிலே சிக்கிக் கொண்டிருக்கக்கூடியவன், அது போன்று அந்த பாவங்களிலே, எண்ணங்களில் ஏற்படக்கூடிய பாவங்களிலே அவன் சிக்கிக் கொள்ளலாம். அவற்றையெல்லாம் நாம் அல்லாஹ்விடத்திலே வருந்தி பாவ மன்னிப்பு தேடும் போதுதான் அல்லாஹ்விடத்திலே நாம் பரிசுத்தவான்களாக தய்யிபூன் முகர்ரபூன் என்ற அந்த அந்தஸ்தை அடைய முடியும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே அபூபக்கருக்கு சொல்லி தருகிறார்கள், அல்லாஹும்ம இன்னி வலந்து நஃப்ஸி உல்மன் கதீரன். அப்ப அடுத்து வலா யஸ்குரு துனூப இல்லா. அப்ப இந்த உல்மன் கதீரன் என்று சொன்னார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம் ஃபத்தா, ஆதமுடைய மகன்கள் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான், வகையில் ஃபத்தாயின தவ்வாபூன், தப்பு செய்பவர்களிலே சிறந்த தப்பு செய்பவர். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். அது என்னங்க, தப்பு செய்யறவங்கள சிறந்தவர் யார் தெரியுமா? தவ்வாபூன், அல்லாஹ்விடத்திலே வந்துவிடக்கூடியவர்கள், அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். அப்ப தப்பு செய்பவர்கள் சிறந்தவர்கள் யார்? அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நான் தவறு செய்து விட்டேன், என்னை மன்னிப்பாயாக, நான் குற்றம் நினைத்து விட்டேன், என்னை பொறுத்துக் கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே ஓடோடி வந்துவிடக்கூடியவர்கள் பாவம் செய்பவர்களிலேயே சிறந்தவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இப்ப அடுத்து செஞ்சாச்சு, பாவம் செஞ்சாச்சு, இப்ப என்ன சொல்கிறோம்? அல்லாஹ்விடத்திலே ஒரா எடுத்துருவ இல்லாத, இது ஒரு செய்யும். இது என்ன, இதுக்கு பேர் என்ன சொல்லுங்க? இந்த வசீலா கண்டிப்பாக செய்தாக வேண்டும், கேட்டாக வேண்டும். அப்ப வசீலாவிலே சில வசீலா கூடாது, ஆனால் சில வசீலா கண்டிப்பாக நாம் செய்தாக வேண்டும். அப்படி இல்லை என்றால் துஆ ஏற்றுக்கொள்ளப்படாது. வந்தூ இலைஹில் வசீலா, அல்லாஹ் சொல்கிறார், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் வசீலா தேடுங்கள். இதுதான் எடுத்துக்கொண்டு அவர்கள் தவறான வசீலாவிலே சென்று விடுகிறார்கள். அது என்ன தவறான வசீலா? அதாவது ஒரு ஷேக்கோட ஒருத்தருக்கு ரொம்ப நெருக்கமான முகம்பத்து கிடைக்கணும்னு சொன்னா அந்த ஷேக்கை வச்சு நேர அல்லாட்ட குளோஸ் ஆகணும்னு சொன்னா அவர் பொருட்காலம் போவாருன்னா உங்கள் அல்லாட்ட குளோஸ் ஆயிருக்கும்.
அவனது பெயர்களை கொண்டு அல்லாஹ் கேர் என்று சொல்கிறான். நீ அல்லாஹ்வுக்காக செய்கிற நல்ல அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் கேர் என்று சொல்கிறான். அல்லாவிடத்தில் அவனது பண்புகளை சொல்லி அல்லாவிடத்தில் கேள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர்களிடம் சொல்கிறார்கள், நீ அந்த ஊழியா பொறுத்தாலும் இந்த ஊழியா பொறுத்தாலும் கேட்டாதான் சீக்கிரமா கிடைக்கும். அல்லாஹ்விடத்தில் குளோஸ் ஆகணும்னு சொன்னா அதுக்கு என்ன ஆதாரம்? குருஹானுக்கும் ஆதாரத்தை கொண்டு வந்து ஆதரவழிவுகளும் கேட்டாராம். யாரை சொல்லி? ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லி. புனையப்பட்ட ஒரு செய்தி அது. ஆனா இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய அதே போல கேரளாவுடைய பெரும்பான்மையான மார்க்க அறிஞர்கள் பேச்சாளர்களுடைய மேடையை அலங்கரிக்கக்கூடிய அதிசயம்தான். ஆதமலையத்தில் பூமிக்கு வந்த உடனே அல்லாஹ் கேட்டாங்க, அழுது அழுது பார்த்தாங்களா, மன்னிப்பே கிடையாது. நான் இல்லாதவன், நான் இல்லாத கடைசியில் அவங்களுக்கு ஞாபகம் வந்துட்டா எல்லாம் முகம்மதுடைய பொருட்களை கேட்கிறேன். ஒட்டுமொத்தும் பொய் என்று சொல்கிறார்கள். அப்படி பொய்யாக ஒரு கற்பனையாக எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை கொண்டு மக்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு செயலை நீங்கள் கற்பித்தீர்கள் என்றால் அந்த செயலும் அவர்களை ஒவ்வொரு நாளும் சிறுக்கிலே குப்பிலே தள்ளிக்கொண்டிருக்கிறது. கடைசியில் ரசூலுல்லாஹ் ஆரம்பித்தவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகி டெவலப் ஆகி யாரெல்லாம் பெரிய கலப்பா பெரிய சிப்பாவா இருந்தாங்களோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வசீலாவை கற்று தருகிறார்கள். என்ன வசீலா? வலா யஃபிரு துனூபை இல்லா. முதல் வசீலா, யா அல்லாஹ் என்னை மன்னிப்பதற்கு உன்னை தவிர யாரும் இல்லையே. இது என்ன? அல்லாஹ்வை புகழ்தல், அல்லாஹ்வை புகழ்தல். இது என்ன? அல்லாஹ்விடத்திலே சரணடைந்து விடுதல், தனது பலவீனத்தை தனது அடிமைத்தன்மையை தனது இயலாமையை தனக்கு வேறு யாரும் துணை இல்லை என்பதை ஒப்புக்கொண்டு அல்லாஹ்விற்கு முன்னால் தன்னை போட்டு விடுவது. அல்லாஹ் உனக்கு முன்னாடி வந்து கிடக்கிறேன், நீ தான் எனக்கு. இது போன்ற நல்ல புகழ்ச்சிகளை புகழ்ந்து அல்லாவிடத்தில் கேட்க வேண்டும். உங்களுக்கு காசே தேவையா? தப்பு கிடையாது. நீதானே பெரிய செல்வந்தன், உனது அருள்தானே விசாலமானது, நீ என்னை தேவையற்றவனாக, நீ என்னை நிறைவானவனாக ஆக்கவில்லை என்றால் நான் எப்படி அல்லாஹ் நிறைவானவனாக செல்வந்தனாக ஆக முடியும்? எனக்கு யார் கொடுப்பார்கள்? எனது தொழிலோ எனது வியாபாரமோ என்னை நிறைவாக்க முடியாது. அல்லாஹ் நீதான் என்னை நிறைவாக்க முடியும். நீதான் கனி, நீதான் உறுதி, நீ எனக்கு கொடு. அல்லாஹ் சந்தோஷமா கொடுப்பான். எப்படி? அல்லாஹ் மகிழ்ச்சியோட கொடுப்பான். தாயத்தை வாங்கி வச்ச தகனை வாங்கி வச்சா ஒன்றும் கிடைக்காது. இங்க ஒரு கடை இருக்கு, நம்ம ஊர்காரங்க கடை தான். தேங்காயிலிருந்து மாங்காயிலிருந்து கிலோ கணக்கில் பச்சை மிளகாவும் கிலோ கணக்கில் எப்படி சம்பளம் மாட்டியிருக்கும்? முஷ்ரிக்குகள் செய்யக்கூடிய அத்தனை செயல்களும் அல்லாஹ் பாதுகாப்பான. அப்ப பாவங்களை மன்னிப்பவர் யாரும் இல்லை ரப்பே எனக்கு உண்மை தவிர. அப்ப இந்த மாதிரி அல்லாஹ் விடுத்து சரணடைந்து விட வேண்டும். எதுக்கு வேணாலும் அல்லாஹ் விடத்துல சரணடையலாங்க, அவனை தவிர வேற யாரும் இருக்க சரணடைகிறது சொல்லுங்க. மற்றவங்க தான் சரணடைந்தீங்கன்னா உங்களை தண்டிச்சிருவாங்க. தண்டிக்கிறாங்களா இல்லையா? இன்னைக்கு சரணடைறவங்களும் தண்டிக்கிறாங்க. இஸ்லாம் சொல்றது சரணடைறவங்களும் தண்டிக்காதீங்க. இஸ்லாம் என்ன சொல்றது? சரணடைறவங்களை தண்டிக்காதீங்கன்னு சொல்றது. இவங்க சரணடைந்தவங்களை போடுறாங்க. காட்டி ஓடுகிறார்கள் அல்லவா போர் மைதானத்தில் இருந்து, அவங்களை விரட்டி பிடிச்சு கொள்ளாதீங்க. ஆயுதத்தை போட்டு விடுகிறார்கள் அல்லவா அவர்களை கொள்ளாதீர்கள். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள். உங்களிடத்தில் சமாதானத்திற்குள்ள நபியே, அவர்கள் உங்களிடத்தில் சமாதானத்துக்கு வந்தால் கண்டிப்பாக நீங்கள் சமாதானம் செய்துதான் ஆக வேண்டும். எப்படிப்பட்ட மார்க்கம் பாருங்கள். ஹம்சாவை கொன்றவராக இருக்கட்டும், முசாவை கொன்றவராக இருக்கட்டும், வேணா எங்களுக்கு போர் நமக்கு வேணான்னு சொல்லி ஒப்பந்தத்திற்கு வந்தால் கண்டிப்பா ஒப்பந்தம் செஞ்சுதான் ஆகணும். படித்திருக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணக்கூடாது. அதற்கு தான் வெளியத்திற்குரியவர்கள் இந்த மார்க்கம் நிகழ்க்க வேண்டும், இஸ்லாம் நிகழ்க்க வேண்டும், நீங்கள் நிகழ்க்க வேண்டும். அப்போதுதான் மக்கள் நிம்மதியாக இருப்பார்கள். நமக்கு அது பற்றி கவலையே கிடையாது. இதை பற்றி இஸ்லாம் நிகழ்க்க வேண்டும். நமது வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் அதை நோக்கி இருக்கிறதா? கொட்டம் ஒடுங்கும் வரை தீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் ஆகும் வரை, தீன் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும் ஆகின்ற வரை அல்லாஹ்வின் பாதையிலே போர் செய்து கொண்டே இருங்கள். கஷ்டப்படாம நமக்கு வந்து சுகமா காயப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது, நிர்வகிக்கக்கூடாது. அப்படியே ஏசி ரூம்ல பயம் கேட்கணும், ஏசி பள்ளியில துருவணும். ஒரு சகாபி ஒருவார கால் வெட்டப்பட்டு, ஒரு சகாபி ஒருவார மொத்த உறுப்புகளே சிதைக்கப்பட்டு, நான் எந்த தீனுக்காக என் உயிரை கொடுத்தேனோ அந்த தீனை சிதைத்து விட்டு வந்திருக்கிறான். அந்த தீனை பாதுகாக்கிறதுக்காக இவன் தியாகம் செய்தாலும் கூட இவன் கையாலே நான் பாதுகாத்த தீனை நினைத்து விட்டு வந்திருக்கிறான். கேஸ் கொடுப்பாரா இல்லையா? கேஸ் போடுவாரா இல்லையா? ஃபர்ஸ்ட் கேஸ்ல சூரா குர்ஆன், சூரா குர்ஆன்ல 26, 27, 28 வசனத்தை போய் படிச்சு பாருங்க. 25வது அத்தியாயத்துல ஃபர்ஸ்ட் கேஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்துல சர்வீஸ் பண்ணுவாங்க. தனது உம்மத்துல ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் சரணடைந்து பேச்சு வந்தோட இஸ்லாம் என்ன சொல்லுகிறது? சரணடைந்தால் மன்னித்து விடு என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்ப பெஸ்ட் சரணடையக்கூடிய இடம் யாருடைய தர்பார், யாருடைய சன்னிதானம்? அல்லாஹ்வுடைய சன்னிதானம். நல்லவர்களுக்கும் அந்த சன்னிதானம் அந்த இடம்தான், பாவிகளுக்கும் அதுதான். கடைசியில என்ன பாவம் செஞ்சாலும் முஷ்ரிக்கா இருந்தாலும் கூட கடைசியில யாருமே கை கொடுக்கணும்னு சொன்ன உடனே கடவுளே இதை காப்பாற்றுன்னு சொல்லுவோம். கடவுளே
பொறுத்தவரைக்கும்
அல்லாஹ் கண்டிப்பா எத்தனை கப்பல்ல போய் புயல் அடிச்ச உடனேயே அல்லா நீராண்டா காப்பாற்றணும், எங்க நாக்கு ஒண்ணு செய்யாது மணாக்கு ஒண்ணு செய்யாது, அல்லா கொண்டு வந்துடுவான் போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்க வந்த உடனேயே கொண்டு போய் சாப்பாடெல்லாம் கொண்டு போய் நாக்கு நேர்ந்துருவாங்க. அல்லா சொல்லி உங்களை காப்பாத்தி நான் கொண்டு வந்தேன், கடைசியில பார்த்தா சிரிப்பு பண்ணீங்களா சொல்லிட்டு. இன்றைக்கு நம்ம நிலைமை அப்படித்தான் இருக்கு. பெரும்பாலான இந்த டிகிரி செலக்ட் பண்ண கரெக்டா நல்ல பல பேர்கிட்ட கேட்டு இந்த டிகிரி கரெக்டா செலக்ட் பண்ண டக்குனு படிச்சு முடிச்சோடனே கரெக்டா ஜாப் இருந்துச்சு முடிச்சு. இதுவும் சிறுக்கு, இது என்ன அல்லாஹ் நாடினா அல்லாஹ் கொடுத்தான் என்ற வார்த்தையை சொல்லலன்னா எல்லாம் சிறுக்கல உண்டு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன் யோசித்து பாருங்க, சீரமா இல்லையா? பிரச்சனையா இருந்துச்சு, முடியாம இருந்துச்சு, அந்த நாட்டு போனாங்க எல்லாம் கிளீனா பார்த்து பெர்ஃபெக்டா இருந்துட்டாரு, உழுதுட்டோம் நல்லா பாருங்க. இவற்றையெல்லாம் அற்பா காரணத்தை காரணத்தின் இடத்துல தான் வைக்கிறது. பொண்ணு புகழ்வது யாரை மட்டுமே அல்ல, லாபம் கிடைக்குது என்ன திறமையா தெரியுமா டீல் பண்ண, அப்படியே பேச்சு வளர்ச்சி போட்டேன் புரிஞ்சு போச்சு முஸ்லி எப்படி நஷ்டம் வந்துட்டா என்ன பண்ண ஏதோ செட் ஆகல போல ஏதோ மிஸ்டேக் பண்ணிருந்தேன் கிடைச்சிருச்சு. என்ன எப்படி திரும்ப வந்து எத்தனை வருஷமா திரும்ப ஒர்க் அவுட் பண்ண என்ன மாதிரி செஞ்சேன் தெரியுமா? அப்படி இப்படி என்ன அல்ஹம்துலில்லாஹ் பெருமை வராது, ஆணவம் வராது, கர்வம் வராது, அகம்பாவம் வராது, தலகணம் வராது, கிளீனா இருக்கும். எப்படி ஒரு நாள் சுத்தமா இருக்கும் மாஷா அல்லா. இல்ல அவ்வளவுதான், ஆட்டத்தை பிடிக்க முடியாது. கடைசியில பலூனை கொடுத்துனா எப்படி புஷ்னு போவோம், பலூனை காத்துல பறந்துகிட்டே இருக்கும். எப்படி குத்து என்று குத்துதான் முடிஞ்சுக்காது இருக்கிறது, அந்த மாதிரிதான் அல்லாவை மறந்து ஆடக்கூடியவர்களுடைய ஆட்டமும் அப்படித்தான். அல்லாஹ் எங்கேயாவது ஒரு பாயிண்ட் வைத்தால் வைத்துக் கொள்ளுங்க, முடிஞ்சிச்சு. அதோட அழிவது எல்லாம் அன்பு அவர்களுடைய ஒரு கூற்றை கேள்விப்படுகிறோம். அழிவது எல்லாம் அன்பு அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவன் தனது கல்வியை நம்பினானோ அவன் வழிகெடுவான், எவன் ஒருவன் தன் செல்வத்தை நம்பினானோ அவன் ஏழையாகி விடுவான், தனது புத்தியை நம்புகிறானோ அவன் கண்டிப்பாக குருசாக மாறுவான், பைத்தியமாக மாறிவிடுவான். யார் அல்லாஹுவை நம்பிவிட்டாரோ அவருக்கு குறைவு ஏற்படாது, அவருடைய செல்வத்திலே அவருடைய அறிவிலே வேதனைப்பு ஏற்படாது, அவருடைய இன்பால் அவர் வழிகிட மாட்டான். எவ்வளவு அழகான செல்வத்தை நம்பியவன் பக்கீராகி விடுவான். எத்தனை பெரிய பெரிய பணக்காரர்களுடைய வீடு விற்பனைக்கு வருகிறது, திறப்பு விழா செய்யப்பட்டது, இப்போது விழா செய்யப்படுகிறது. நினைத்து பாருங்கள். அப்ப அல்லாவிடத்தில் வந்து சரண் அடைந்து விடுவது முதல் விஷயம். கண்டிப்பா கேட்டே அல்லாவிடத்தில் கேட்க வேண்டிய விஷயம். 135வது வசனத்தில் சொல்லும் பொழுது அவர்கள் யார் தெரியுமான மூமின்கள், ஏதாவது அசிங்கமான செயலை செய்தாலோ அல்லது தங்களுக்கு தாங்களே தீங்கிழைத்துக் கொண்டாலோ அல்லாஹ்வை நினைத்து தங்களது பாவங்களுக்காக வருந்தி மன்னிப்பு கேட்பார்கள். பாவங்களை மன்னிப்பதற்கு அல்லாஹ்வை தேடுவர் யார் இருக்கிறார்? அவர்கள் தங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டும் இருக்க மாட்டார்கள். இது இஸ்லாம் எப்படி அல்ல, தப்பு செஞ்சுக்கிட்டே இருங்க வெள்ளிக்கிழமை வந்து துவா கேட்டா கதை முடிஞ்சிருமா? அது கிறிஸ்துவ மதத்தில் தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது ஞாயிற்றுக்கிழமை அப்பளம் தலைஞ்சி சாப்பிட்டு அப்பளமா ஆப்பமா ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டா கதை முடிஞ்சிருச்சு. காலி நேரத்தில் போய் ஆசீர்வதிக்கிறேன் முடிஞ்சு போச்சு, என்ன வேணாலும் செஞ்சுக்க அடுத்த வாரம் வரைக்கும். அப்படிப்பட்ட தீன் அல்ல இந்த தீன், பரிசுத்தமான தீன். என்னது பரிசுத்தமானது? அதனால பேப்பர்ல படிச்சேன். என்ன பேப்பர்ல என்ன சொன்னா, கவர்மெண்ட் பார்த்தா குற்றவாளிகளை பிடிக்கவே முடியும், குற்றம் நிறைய ஆகிட்டே இருக்குது, குற்றம் அதிகமாயிட்டே இருக்குது, பெரிய பெரிய கிரைம் அதிகமாயிட்டே இருக்குது. பாயிண்ட் அதுக்கு குறும் கிடைக்க மாட்டேங்குது. என்னடான பார்த்தா இந்த ஊர்ல பெரிய சர்ச்சு பெரிய பாதிரி யாரு பார்த்தா, அவனை சுத்தி கேமராவையும் ரெக்கார்டரையும் போட்டு விட்டான். அவனை சுத்தி கேமராவை போட்டு விட்டா மாதிரி அவங்க வந்து ஒப்புதல் வாக்கு கொலை செய்தேன் பரவாயில்லை மன்னித்தேன் போயிட்டு வா ராஜா, திருடினேன் பரவாயில்லை மன்னித்தேன் போய்வாய் ராஜா, எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு கடைசியில் வாட்ச் பண்ணி எவனை எவனை எந்தெந்த கேஸில் மாட்டணுமோ கரெக்டா பிடிச்சிட்டே இருந்தாங்க. கவர்மெண்ட் உண்மையில படித்த பேப்பர்ல நடந்தது யூரோப்போட கட்சி பார்த்தீங்களா, உதவுமே தவிர நிதர்த்தமான யதார்த்த வாழ்க்கைக்கு இது உதவுமா? என்ன துவா கேட்கிறீங்களோ அந்த துவாவுக்கு தகுந்தால் போல் அல்லாஹ்வுடைய அழகிய பண்புகளை சேர்த்துக் கொள்வது. சரியா? நீங்க எழுந்து கேட்கிறீங்க, எனக்கு எளிமை கொள்வது. நீங்கள் செல்வத்தை கேட்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய அழகிய பேர்களிலே அதை குறிக்கக்கூடிய வார்த்தைகளை சொல்லி, இப்ப எதை நீங்க கேட்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பேர்களை சொல்லி அல்லாஹ்வை புகழ்ந்து கேட்பது. இது இரண்டாவது வசீலா. அப்ப வசீலால ஒன்று கேட்க செய்யக்கூடாது, இன்னொன்று செய்தாக வேண்டும், இல்லைனா துவா ஏற்றுக்கொள்ளப்படாது. அதுல ஒன்றுதான் அல்லாஹ்வை புகழ்வது, நன்மைகளை அல்லாவுக்காக செய்வது, சிறப்பா கொடுப்பது, அதே போல தொழுவது, பொறுமையாக இருப்பது, குரான் ஓதுவது. இப்ப நம்ம பாடத்துக்கு போறோம். இதெல்லாம் ஹதீஸை ஒட்டி நம்ம விளக்கம் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு இந்த பாடத்துல நம்ம என்ன, இந்த ஹதீஸின் மூலமாக இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருக்கு ஒரு துவாவை கற்றுத்தருகிறார்கள் என்றால், இந்த துவாவை கொண்டு நீ அல்லாவை அழைத்து கேள் என்றால், அப்ப அல்லாவுக்கு நம்ம கேட்கிறது, நம்ம கேட்கிறது, நம்ம வாயால் கேட்பது பிரார்த்திப்பது அவனுக்கு செவிமடுத்தால்தான், அவன் செவிமடுத்தால்தானே, அவன் கேட்டால்தானே பிரயோஜனம் இருக்கும். நாம் இந்த ஒரு பக்கம் பார்த்தா வறுமையுடைய நிலைமையில சிரமத்துல கஷ்டத்துல இக்கட்டான நிலைமையில வந்து நின்று அல்லாவிடத்துல கேட்பதை அல்லாஹ் பார்த்தாதானே நமக்கு புண்ணியம், நமக்கு நன்மை. அவன் கேட்கவும் மாட்டான் பார்க்கவும் மாட்டான் என்றால் எதுக்கு துவா? புரியுதா இல்லையா? துவா எதுக்கு? வெறும் அவன் அறிகிறான் என்றால் அப்ப துவா எதற்கு? அவன் பார்ப்பதும் கிடையாது கேட்பதும் கிடையாது என்றால் அப்ப துவா கேட்பதில் அர்த்தம் இருப்பதில்லை. அப்ப முந்திய தீன்லையும் சரி நமது தீன்லையும் சரி குர்ஆன்ல ஹதீஸ்ல எல்லாவற்றிலும் அல்லாஹ்விடத்திலே துஆ கேளுங்கள் என்று சொல்லப்பட்டதிலிருந்து என்ன நாம் அறிந்து கொள்கிறோம்? அல்லாஹ் சமீஉன் பஸீர், அல்லாஹ் உன்னிப்பாக துல்லியமாக கேட்பவன், உன்னிப்பாக கூர்ந்து நம்மை பார்க்கக்கூடியவன். அப்ப இதனாலதான் பார்க்காத கேட்காத சிலைகளை வணங்குபவர்களை அல்லாஹ்வுத்தாலா குர்ஆனிலே இகழ்கிறார். நபி அவர்களுடைய நபிமார்களுடைய அழைப்பு பணியிலே அவர்கள் சிலை வணங்கிகளை நிந்தித்து அவர்களை பழித்து பேசும் போதெல்லாம் பார்க்காத கேட்காத ஒன்றை ஏனத்தானி வணங்குகிறாய், என்ன பலனை தரும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு பழியை கடைசியில யார் மேல கொண்டு வந்து போட்டுறாங்க? சில பேர் குர்ஆன் ஹதீஸ் புரியாம அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்கு கேட்கிறான் என்ற சுபத்தை நம்ம சொல்லிடக்கூடாது. அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருந்தாலும் அதை மாற்றி விளங்கிக்கணும். பார்க்கிறான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் பார்க்கிறான் அப்படியே நம்ம விளங்கிக்க கூடாது, மாற்றி விளங்கணும். அல்லாஹ்வுடைய தன்மைகளோடு பண்புகளோடு குவாலிட்டிஸோடு அவனுக்கு உள்ள கேரக்டர்ஸோடு அல்லாஹ் இருக்கிறான் என்பதற்கு ஆதாரம் இருக்கு. இப்ப பாருங்க என்னென்ன ஆதாரம் இருக்கிறது? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்பதற்கு துஆவிலே ஆதாரம் இருக்கிறது. ஏன் இல்லாதவனுக்கு கேட்க முடியுமா? இல்லாதவனை அழைக்க முடியுமா? அல்லாஹ் மௌஜூத். அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான தன்னிறைவான செல்வந்தன் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. ஏன் ஒரு பக்கீர்ட்ட போய் கேட்போமா? கேட்க மாட்டோம். அல்லாஹ் கேட்கக்கூடியவன் என்பதற்கு அதிலே ஆதாரம் இருக்கிறது. யாரும் கேட்க மாட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதற்கும் அதில் ஆதாரம் இருக்கிறது. எவனால கொடுக்க முடியாது அவன்கிட்ட போய் யாரும் கேட்பாங்களா? கேட்க மாட்டான். அப்ப யாரெல்லாம் அல்லாது ஒருத்தன் கிடையாது, இறைவன் ஒருத்தன் கிடையாது, எல்லாமே இயற்கை தான் சொன்னா அவனுடைய நிலைமை எப்படி திரும்ப இருக்கும்? இறுகி போய் எப்படி இருக்கும்? உள்ள இறுகி. அதனாலதான் கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்தில் அதிகமாக தற்கொலை செய்து கொள்பவர்கள் யார் என்றால் கடவுளை மறுப்பவர்கள், இறைவனை மறுப்பவர்கள், படைத்தவனை மறுப்பவர்கள். பெரிய அறிவாளி கம்யூனிஸ்டவாதி கம்யூனிஸ்டவாதின்னு சொல்றதா இல்லையா? இவர்களுடைய முடிவை பார்த்திருந்தால் தற்கொலை தான். இவன் படைத்த இறைவனை நம்பி நம்பாத காரணத்தால் இவனுடைய சிரமங்களை துன்பங்களை மன நெருக்கடிகளை இவன் முறையிடுவதற்கு யாரும் இல்லை. குறைந்தபட்சம் சிலவனங்கி கூட ஒரு சிலைக்கு முன்னாடி போய் நின்று கவலையை கொண்டிருக்கான். அது தவறோ சரியது இரண்டாவது விஷயம். ஆனா இவர்கள் யார் அப்படி எதையும் நம்பாத அல்லாஹ்வை நம்பாத காரணத்தினால கடைசியில ஒரு நட்சத்திரத்திடம் போய் நட்சத்திரமே எல்லாமே இயற்கை சொல்லு வச்சுங்க அதனை சொல்றாங்க எல்லாம் இயற்கை. இப்ப என்ன செய்யும் சுனாமி வரும் கடலை நீயே சுனாமி கொண்டு வந்தாள் அப்படின்னு சொல்ல முடியுமா? மழையே பெய்யல வெயில் அடியில் சூரியனே நீ ஏன் இப்படி கொடுத்துகிறாய், கொஞ்சம் குழந்தைகளை குறைத்துக் கொள் சொல்ல முடியுமா? முடியுமா? மழை பெய்யும் மழையே நின்று போல் வெறுமே நிறுத்தி போல் பேச முடியுமா? என்ன செய்வது? கடைசியில் சாவது நிறுவனம் இல்லை, சாவது நிறுவனம் இல்லை. ஆனால் அல்லாஹ்வை நம்பியவர்களோ அல்லாஹ்விடம் அல்லாஹ் அவர்களை பாதுகாக்க பொறுப்பான. அப்ப இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா துஆவிலே தௌஹீதுடைய ஆதாரத்தை வைத்திருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த இந்த துஆவிலிருந்து இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் இதை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய இரண்டு சிபத்துகளை இங்கே நமக்கு உறுதிப்படுத்துகிறார்கள். அப்படி இவர்கள் வருகிறார்கள். நிறைய வருகிறாங்க. குரான்ல எதுவும் இருக்குது அல்லாஹ்வுக்கு, அது எதுவும் இருந்து குரான் இருக்குது. ஆனா நம்ம அதை வெளியில் எடுத்து சொல்லும்போது எதுவும் சொல்லக்கூடாது. குரான்ல அல்லாஹ்வுக்கு ஐந்து இருக்கு, ஆனா வெளியே எடுத்து சொல்லும்போது ஐந்து சொல்லக்கூடாது. அப்படி தராமையில குரான் வந்து தவறாக கடைசியில் எழுதிவாங்க வெளியில வந்து அது இப்படி சொல்லிருங்க. அப்ப அதுக்குதான் அப்படித்தான் இருக்கு, வெளியிலையும் இப்படித்தான் இருக்கு. அப்ப கேட்காதவன் என்றால், நிலைமைகளை அவன் பார்க்காதவன் என்றால் எதுக்கு துவா கேட்கறது? நான் கேட்டால், நாம் துவா கேட்டால், பிரார்த்தித்தால், யாசகம் கேட்டால் ரப்பிடத்தில் அவன் கேட்க வேண்டும் அல்லவா, செல்வெடுக்க வேண்டும் அல்லவா. இத்தகைய அழகிய தன்மைகளை உடையவன், பண்புகளை உடையவன், அப்படியே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்து ஒரு ஹதீஸ் நம்ம ஏற்கனவே அதை விவரிச்சிட்டோம், அதனால அந்த ஹதீஸ் அதில் உள்ள அளவுக்கு படிச்சுட்டு போயிடும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், உஹது போற விட கடுமையான ஒரு நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதா என்று கேட்டால், அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க தாயிக்குரிய சம்பவத்தை. அப்ப அந்த தாயிக்குரிய சம்பவத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, ஜிப்ரீல் வந்தார். எப்படி ஜிப்ரீல் என்னை அழைத்தார், அவர் கூறினார், நபியே முஹம்மதே, அல்லாஹ் நபியே, உங்களது கூட்டத்தார் உங்களுக்கு என்ன பதில் சொன்னார்கள் என்பதை அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். அவர்கள் உங்களோடு பேசிய பேச்சுக்களை எல்லாம் அல்லாஹ் கேட்டுக்கொண்டார். அப்ப ஜிப்ரீல் என்ன ஆதாரம் வேணும்? அல்லாஹ் கேட்பான் என்பதற்கு இதுக்கு மேல என்ன ஆதாரம் சொல்றது? ஜிப்ரீல் இப்படித்தான் சொன்னார் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அவ ரசூலுல்லாஹி அங்கீகரிக்கிறாங்க. அப்படித்தான் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். இனி நீங்க எங்க போய் எடுக்க போற? குர்ஆன்ல இருந்து எடுக்க மாட்டீங்க, கிரேக்கர்களுடைய தத்துவங்கள் இருந்தால் நீ தீனை எடுக்க போகிறாய்? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இது அந்த காலத்தில் நடந்த தவறுதான் என்று மட்டும் எண்ணாதீர்கள். இந்த அடிப்படையை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் தெளிவாக இன்றும் குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று சொல்லக்கூடிய பல அழைப்பாளர்களும் இந்த தவறை இன்றும் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன் தெரியுமா காரணம்? எல்லாரையும் வழிகெடுக்கிறவங்க ஒன்றுதான். கிரேக்கர்களை தத்துவங்களை கொண்டு வழிகெடுத்தவர்கள் இப்படித்தான், அதே இப்படித்தான். ஒரு முஸ்லிமையும் வழிகெடுப்பான், ஒரு ஆரியனையும் வழிகெடுப்பான். எப்போது அவர்களுடைய குர்ஆன் சுன்னா என்ற அந்த பலமான கையில் வளையத்தை கொண்டு அவர்கள் தங்கள் பற்றி கொள்ளவில்லை என்றால் எல்லோரும் வழிகெடுப்பவர்கள், வழிகெடுக்கப்படக்கூடியவர்கள். இப்படியே நமக்கு பாதுகாப்பு எதை கொண்டிருக்கிறது? குர்ஆனை கொண்டிருக்கிறது, சுன்னாவை கொண்டிருக்கிறது, சஹாபாக்களுடைய அந்த புரிதலை கொண்டிருக்கிறது. அதை விட்டுட்டு வெளியே வந்தால் பாதுகாப்பு கிடையாது. இதுதான் இவ்வளவு தூரமாக நமக்கு பதிவு செய்து கொண்டு வருகிறார்கள். சரிங்களா? அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அப்ப இதுவரைக்கும் இந்த பாடம் முடியும். அடுத்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குல் ஹுவல் காதிர் என்ற சிபத்தை பற்றி இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பேசுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை நமக்கு எளிதாக்கி கொடுப்பானாக, பாவங்களை மன்னித்து அருள்வானாக. நமது ஈமானிலே நயவஞ்சகமோ சந்தேகமோ குழப்பமோ வழிகேடுகளோ சேருவதில் இருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாத்து அருள்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய குர்ஆனை, அவரது நபியினுடைய சுன்னாவை முழுமையாக ஏற்று நம்பிக்கை கொண்டு பின்பற்றக்கூடிய நல்ல மக்களில் ஆகி அருள்வானாக. أستغفر الله العظيم لي ولكم فاستغفروه إنه هو الغفور الرحيم. والسلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك.